என்றும் வாழும் எந்த தெய்வமே, உந்த நாமம் போற்றி பாடுவே. என்றும் வாழும் எந்த தெய்வமே, உந்த நாமம் போற்றி பாடுவே. இயேசு என்ற நாமம் மட்டுமே இனியம் வாழ்வில் ஒலிக்கும் கானமே. இயேசு என்ற நாமம் மட்டுமே இனியம் வாழ்வில் ஒலிக்கும் கானமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய அந்த வல்லமையால் இயக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் கொடுக்கிற இரக்கத்தினாலே அவர்கள் நிறைவடைகிறார்கள். இதோ இந்த திருப்பலி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அத்துணை ஆசீர்வாதங்களையும் நமக்கு அள்ளி கொண்டு வருகிற ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கிறது. இதன் வழியாக கடந்து செல்வோர் கண்டிப்பாக ஒரு நிறைவை காண்பார்கள் என்கிற திருச்சபையினுடைய அந்த ஒரு உண்மையை உணர்ந்தவர்களாக, ஆண்டவருடைய பலிபீடத்தின் முன்பாக கூடி நிற்கிற பிள்ளைகள், நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக ஆண்டவரும் இந்த இடத்திலே உங்களோடு அவர் பிரசன்னராயிருக்கிறார். எங்கே சீடர்கள் எல்லாம் ஒரு பயத்திலே குழுமி கிடந்தார்களோ கூடியிருந்தார்களோ, அந்த இடத்திலே இயேசு அவர்கள் மத்தியில் உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று அவர்கள் மத்தியில் இறங்கி வந்ததைப் போல, நீங்களும் கூட இந்த காலத்தினுடைய சூழலில் எந்த இடத்திலே வீடுகளிலே நீங்கள் புதைக்கப்பட்ட மனிதர்களைப் போல இருந்தாலும் கூட, ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உயிருள்ளவராய் அவர் வாசம் செய்கிறார். இப்பொழுது அவர் பிரசன்னராயிருக்கிறார். இதோ இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலிக்குள் நாம் கடந்து செல்வோம். இதோ உங்களை அழைத்தவர் மேன்மை உள்ளவர், நம்பிக்கை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். விசுவாசத்தினுடைய அந்த நிறைவில் நம்மை வழிநடத்துவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறேன் என்று நம்மை தாழ்ச்சியோடு அவர் முன்பாக ஒப்பு கொடுப்பதுதான். இந்த திருப்பலியிலே நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரிடத்திலே மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
இல்லாமல்ல இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவமாக இரக்கம் நிறைந்த இறைவா, திருமுழுக்கின் புது பிறப்பாள் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவுளமானி, அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீ ஏற்றுக்கொண்ட நாங்கள் அனைவரும் உமது உதவியால் உமது ஆட்சியின் நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 16, இறை வார்த்தைகள் 1-10 வரை. அந்நாள்களில் பவுல் தெருபை லிஸ்திரியா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திரியாவில் திமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமோத்தியோ லிஸ்திரியாவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களிலுள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராய்ச் சென்றபோது எருசலேமிலுள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகியா காலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போகவிடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாகச் சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினர். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. Hallelujah, 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 hallelujah. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia.
On ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 18-21 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கு முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தெரிந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான நாளில் இந்த இறை சிந்தனையோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆணுடைய பிள்ளைகள் பெரிய போராட்டத்தை கடந்து இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட்டு ரிலாக்ஸ் பண்ணி இப்போ தான் வெளியில் வர ஆரம்பித்திருப்பீங்க. கண்டிப்பாக இன்னும் நிலைமை சரியாகலை, இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிள்ளைகள். நம்முடைய ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் அறிவு தெளிவோடு வேலை செய்யணும். இந்த நாட்களில் நம்ம வேதத்தை நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் எங்களோட பகிர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, நாங்கள் ஒரு இன்னொரு தியானம் கடந்து போகிறோம் அப்படி சொல்கிறீங்க. அது உண்மையாகிலுமே அது உண்மை. ஏன்னா கோயிலில் வைக்கிற தியானத்தில் கூட சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் பாருங்கள். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், இங்கே என்ன சத்தம் கேட்குது, அங்கே என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு பார்ப்போம், சுற்றி பார்ப்போம். திடீர்னு ஒரு சென்ட்டு ஸ்மெல் வரும், நல்லா இருக்கே அப்படின்னு அப்படி திரும்பி பார்ப்போம். இது மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம வீட்டில் என்ன ஸ்மெல் இருக்குது, என்ன சத்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஒரு பொடியன் கத்துறான்னா இவன் இவனாக தான் கத்துவான் அப்படின்னு அந்த சத்தம் நமக்கு தெரியும். அதனால் பீப்புள் ஆர் வெரி ஈகர்லி இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கடந்து போகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கிறது, பைபிள் இன்னும் நான் சரியாக படிக்கலையோ அப்படின்னு. நல்லா படிக்கலாம், நல்லா மெதுவாக படிங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் வச்சுட்டு இருந்தார். அவர் வந்து பிரசங்கத்தை நடுவில் சொல்லிகிட்டே இருந்தார், நான் விவிலியத்தை 18 முறை புரட்டி இருக்கிறேன், நான் விவிலியத்தை 18 முறை புரட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாராம். எல்லாம் மக்கள்லாம் ரொம்ப அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்களாம். அப்போ 18 முறை புரட்டிட்டாரா அவர் அப்படின்னு கூட்டத்திலேருந்து அவர், எங்கேருந்து வேணாலும் எனக்கு டவுட்டை கேளு, நான் வந்து எங்கேருந்து வேணாலும் உனக்கு சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். பெருமை அடித்து கொண்டு இருந்தார், சுய பெருமை. அப்போது கூட்டத்திலேருந்து ஒருத்தர் கை தூக்குனாரா, உங்களுக்கு என்ன சந்தேகம், பைபிளில் எங்கேருந்து கேட்கணுச்சு, கேளு நான் பதில் சொல்வேன் அப்படின்னா. அப்போ அவர் கேட்டாராம், ஐயா நீங்கள் விவிலியத்தை 18 முறை புரட்டி இருக்கிறீர்கள், விவிலியம் உங்களை எத்தனை முறை புரட்டி இருக்கிறது? ப்ரைஸ் தி லார்ட். இதுதான் விஷயம், இந்த விவிலியம் நம்மை புரட்டுகிறதா? நம்ம நிறைய அதான் நேற்று நான் சொன்னது போல் எவ்வளோ மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இத்தனை ஜபத்தில் வந்து எத்தனை இறை வார்த்தையை நம்ம வந்து அப்படியே அள்ளி வாயிலேருந்து மன மெமரியில் வச்சு எடுத்து போட்டோன்றது இல்லை. எப்படி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறங்கிறதுல தான் நம்முடைய சாட்சிய வாழ்க்கை இருக்கிற. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, பைபிளில் ரெண்டு கான்செப்ட், போராட்டம், ரெண்டு போராட்டம் அப்படியே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நிறையா இருக்குது, அதில் குறிப்பாக ரெண்டும் ஈக்குவல் டேக் போட்டு போயிட்டுருக்கோம். என்ன அப்படின்னா, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும், செயல்களால் தான் நீதிமான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் ஈக்குவலாக அப்படியே டக்காக திருத்துதர்களுக்கு மத்தியிலேயே அது ஒரு பெரிய போராட்டமாக போயிட்டே இருக்கும். விசுவாசத்தினால பவுலடியார் அழுத்தமாக சொல்வார், விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்வார். யாக்கோபு திருமுகத்தில் மற்ற தீத்துவெல்லாம் எடுத்து வாசிச்சு பாருங்களேன், செயல்பாடியா, செயல்பாடு முக்கியம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ரெண்டுக்கு நடுவில் வந்து நிற்கும் போது, இப்போ விசுவாசமாக செயல்பாடா அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். ஏன்னா ரெண்டு எல்லாம் முக்கியமான ஆள்கள் சொல்லியிருக்கிறாங்க, சண்டை போட்டிருக்கிறாங்க. இதை எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலிருந்து கோழி வந்துச்சு. நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, இதுக்கு பதிலே கிடையாது. இது வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக பதில் சொல்ல முடியாது, போய் கடவுளை கேட்டால் தான் தெரியும். ஆண்டவரே, முதல்ல முட்டையை போட்டிங்களா இல்லை கோழியை வச்சிங்களா அப்படின்னு. உயிர்களை தான் படைச்சார் கடவுளை, கண்டிப்பாக கோயிலையும் படைச்சிருக்கு. பட் இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும், இதே மாதிரி கேள்வி தான் இது, விசுவாசமாக செயல்பாடா. ஆனால் கோழியும் முட்டையும் சாப்பிட்றவங்களுக்கு நல்லா தெரியும், ரெண்டுமே தேவை நமக்கு. ஆம்லேட்டுக்கு தேவை, இது கோழி சாப்பாட்டுக்கு தேவைங்கிறது தெரியும். தேவை பிள்ளைகளே, இந்த அருமையான வேலையில் தான் நம்மளை சிந்திக்க இந்த இறைவார்த்தையை அழைக்கிறேன். அப்போ நம்ம இரண்டு தளத்திலும் இருந்து நம்ம செயல்படணும். கோழியும் தேவை முட்டையும் தேவைங்கிற மாதிரி விசுவாசம் செயல்பாடு இரண்டும் அது அடிப்படையிலேயே நம்மிடத்தில் இணைந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. இதை பிரித்து பார்க்க முடியாது. ஆகவே தான் இந்த ஆத்மாவையும் உடலையும் இப்போ நம்ம பிரிக்க முடியாது பாருங்கள். அதே போல் இந்த விசுவாசம் செயல்பாடு இரண்டும் இணைந்து கிடக்கிற இரண்டு பொக்கிஷங்கள். அதுக்கு நம்ம அடிப்படையில் என்ன இருக்கணும்? பவுலடியார் சொல்கிறது போல், அந்த விசுவாசத்தினுடைய எழுச்சி இருந்தால் மட்டும்தான் செயல்பட முடியும். வெறுமையே போய் நம்ம செயல்பட முடியாது. ஏதோ ஒரு உணர்வினுடைய ஆழத்தில் நம்ம அந்த எழுச்சி இருக்கணும். ஒரு ஃபிலாசபர் சொல்கிறாரு, கொஜித்தோ எர்கோசும் அப்படிங்கிறார். கொஜித்தோ எர்கோசும்னாக்க, ஐ திங்க் தெர்ஃபோர் ஐ எக்ஸிஸ்ட், நான் யோசிக்கிறேன் அதனால் நான் உயிர் வாழ்கிறேன் அப்படி சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் அடிபட்டுட்டார், அவர் மூளை அப்படியே இதாயிடுச்சு, நின்று போயிருக்கு, அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். ரெண்டு நாள் கழித்து என்ன செய்வாங்க, அவர் கண்ணை திறக்கிறார். அப்போ சுற்றி நிற்பாங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்கலாம் நின்றுட்டு, அவர் கண்ணை திறந்து இப்படியே பார்த்த உடனேயும் சினிமா பாணியில் கேட்பாங்க, அம்மா கேட்பாங்க அப்பா கேட்பாங்க, தம்பி நான் யார் தெரியுதா அப்படின்வாங்க, யார் பெத்த தாய் கேட்பாங்க. அப்போ மகன் சொல்லணும் அம்மா அப்படின்னு சொல்லணும், அம்மாவை பார்த்து அக்கா அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு கதை, இங்கே இங்கே ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், அந்த வாயிலிருந்து வருது பார்த்திங்களா அந்த வார்த்தை, அதுதான் அவருக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத நமக்கு வெளிப்படுத்துது. அதனால தான் இயேசுசாமி அழகாக சொன்னார், நீ வாயிலேருந்து வருது பாரு, அது நீ யாருன்னு காட்டி கொடுக்குது. அதனால தான் வார்த்தையை பார்த்து பேச சொல்கிறோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் நீனு. அப்போ கொஜித்தோ எர்கோசும்னா, ஐ திங்க், நீ யோசிக்கிற அதனால தான் நீ உயிரோடு இருக்கிற. இப்போ மூளை சாவுன்னு சொல்கிறாங்க, உடம்பெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, திடீர்னு சொல்கிறா டாக்டர் சொல்கிறார் உன் பிள்ளை செத்துட்டான், இல்லையா நான் மூச்சு விட்றான் பார்க்குறையா, என் பிள்ளைய செத்துட்டான்னு சொல்கிறியே அப்படின்னு அப்பா அம்மா தெரியாதவங்க, இல்லை உன் பிள்ளைக்கு மூளை செத்துருச்சு. இந்த மூளை செத்துருச்சுன்னா ஆள் செத்தது மாதிரி. தேவ பிள்ளைகளே, அப்போ மனக்க இதயம் நின்னா தான் செத்தது இல்லை, மூளை நின்னாலும் நம்ம செத்தவங்க தான். அப்போ பாருங்கள், நம்ம யோசிக்கிறோம் அதனால் உயிரோடு இருக்கிறோம். அப்போ நம்ம எதை யோசிக்கிறோம், எதை நம்ம செயல்படுத்த துடிக்கிறோம், அப்போ இந்த விசுவாசங்கிறது எதை சார்ந்து இருக்கிறதுனா, நம்மளுடைய சிந்தனையினுடைய ஆழத்தை சார்ந்து இருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறோம், நீ சரியானதை சிந்திக்கணும். அப்போ நம்ம சரியானதை சிந்திக்க விடாமல் எது தடுக்குது? தொலைக்காட்சி தடுக்குது, டிவி தடுக்குது, செல்ஃபோன் தடுக்குது, தேவையற்ற பேச்சுக்கள் தடுக்குது. நம்ம சும்மா போய் யார்ட்டையும் பேசுகிறோம் அப்படின்னா எதையாவது பேசுகிறோம், இல்லை அப்படி பேச ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் கேரிட் அவே. தொலைக்காட்சியில் எதை வேணாலும் பார்க்கலாம், என்ன கருமத்தை வேணாலும் நீ பார்க்கலாம், இல்லை அப்படி இருக்க முடியாது. ஏன்னா தே ஆர் ஈட்டிங் யுவர் தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்களை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிசாசு வந்து நம்முடைய எண்ணங்களை அது வந்து பிடுங்கி தின்னுட்டே இருக்குது. நமக்கு தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம், எண்ணங்கள் எல்லாம் பிசாசுக்கு கொடுத்துட்டு வெறுமையை கடவுளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் இரண்டையும் நீங்கள் கேட்டீங்க பாருங்கள். ஆண்டவர் அழகாக சொல்கிறார், உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள். நீ உங்கள் உலக சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்ற முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். இப்போ உலகில் அன்பு காட்டுற, உலகின் மீது அன்பு கொண்டு இருக்கிறவங்க, உலகத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, காசை போட்டால் காசு எடுக்கிறான், இங்கே கையை வச்சா அப்படி கொட்டுது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்பா மாடம்மா மாடி மாடியாக கட்டி வச்சிருக்கிறான்ப்பா, என்னம்மா இடத்தெல்லாம் வாங்கி போட்டுட்டு பெருமையாக வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம நிறைய நேரம் அவங்கள பார்த்து இருமாந்து போவோம். பாருங்கள், அது வாழ்க்கை இல்லை. தெய்வ பிள்ளைகளை பைபிள் சொல்லுது பாருங்கள், உலகத்தை சார்ந்தவனுக்கு உலகம் தீனி போட்டுகிட்டே இருக்கும், அவனுக்கு முடிவில் தான் தெரியும் அவனுடைய எண்டு என்ன அப்படின்னு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் நீங்கள் என்னை சார்ந்தவங்களாக இருந்திருந்தீங்கன்னா உலகம் உன்னை வெறுக்கும், அப்போது துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உன்னையும் துன்புறுத்துவார்கள், வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். அப்போது வார்த்தை இதெல்லாம் நம்மளை இந்த துன்பத்தை நோக்கி நம்ம கடந்து செல்ல, துன்பத்தின் வழியாக இறை திட்டத்தை அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. முதல் வாசகத்துக்கு வருகிற போது அந்த அறிவிப்பினுடைய ஆழத்தை நம்ம பார்க்குறோம். சீடர்கள் எல்லாம் அந்த திருத்தூதர் பணியில் கச்சாமுச்சான்னு ஒரு செய்தி அங்கிட்டு இங்கே அவங்க அங்கே போனாங்க, இந்த இக்கியோ இந்த இந்த ஊருக்கு போனாங்க, பிரிசிதாவுக்கு போனாங்க, அந்த ஊருக்கு போனாங்க, இப்படி நிறைய ஊர்கள்லாம் வாயில் நுழையாத ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு படிக்கும்போது அவர் எங்கே போனால் நமக்கு என்னப்பா அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்குது. ஆனால் அதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அவர்கள் துன்பத்தோடு துயரத்தோடு அவர்கள் ஆண்டவருடைய காரியத்தை எடுத்து சென்றார்கள். அப்போ அவங்க எதை எடுத்துகிட்டு போனாங்க, எப்படி அவங்க எங்கே போய் கற்றுக்கிட்டாங்கன்னா, கடவுளுடைய இரக்கத்திற்கு முன்பாக தங்களை படைத்த பொழுது அவர்களுடைய அந்த வெறுமையெல்லாம் கடவுள் நிறைவாக்கினார். அந்த நிறைவின் மகிழ்ச்சி தான் நற்செய்தியாக அவங்கக்கிட்டேருந்து வெளியில் வந்துச்சு. பாருங்கள், அவங்களுக்கு சாவு முன்னாடி இருந்துச்சு. பவுலடியார் சொல்கிறார், எத்தனை முறை அடி வாங்கினேன், எத்தனை முறை நான் வந்து படகுல சிதைக்கப்பட்டு கப்பலில் கடலில் தவிச்ச உயிருக்கு தவிச்சிக்கிட்டு இருந்தேன், சோறு இல்லாமல் அலைஞ்சிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ. இந்த இடத்துல ஒரு வறுமையான ஒரு சம்பவத்தை சொல்லணும். ஸ்ரீலங்காவுக்கு ஒரு செயிண்ட் இருக்கிறார், ஸ்ரீலங்காவுக்கு. அந்த புனிதர் என்ன செய்கிறாருன்னா, அந்த நாட்டுக்குள்ளே போகிற போது அந்த நாடு ரொம்ப குருக்களை ஏற்றுக்கொள்ள ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்குது. அப்போ குருக்கள் குருவாக போக முடியாது அவர். அப்போ அவர் எப்படி போகிறார் அப்படின்னா, அவர் இந்த ஒரு மறை மாவட்டத்திலிருந்து இலங்கைக்குள்ளே போகணும். அப்போ ஒரு பிச்சைக்காரனாக உள்ளே போகிறார். அவர் பிச்சைக்காரனாக உள்ளே போய் அங்கே ஒரு வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அவங்க பிச்சைக்காரங்க நினச்சி தான் அவங்க எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு போராட்ட களம் பாருங்க. இது ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, அந்த புனிதர் மட்டும் இல்லை, எல்லா புனிதரும். நீங்கள் இந்தியாவுக்கு தோமையார் வந்தார், நீங்கள் வரலாறை நிறைய பேர் மறந்துடுவாங்க. தோமையார் வந்து அந்த லிட்டில் மவுண்ட்லலாம் போய் பாருங்களேன், அவர் தங்கியிருந்த இடத்த நான் முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போனப்போ ஒரு குகையை காட்டி இந்த குகைக்குள்ளே தான் படுத்திருந்தார் அப்படின்னாங்க. அங்கே ஒரு ஒரு கல்லில் ஒரு இது அமைச்சு, அதுதான் பெட்டு அவருக்கு. இங்கிட்ட ஒரு கிராஸ் ஒன்று இருக்கும், செயின்ட் தாமஸ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி டிசைன் போட்டிருக்கோம், அந்த கிராஸ் இருக்கும். பக்கத்தில் வெளியில் வந்து ஒரு ஒரு குளமாக ஒரு ஊத்து, அதில் தான் தண்ணி. இவர் இங்கே தான் படுத்துக்கிட்டு இதுதான் திரும்பினா ஜபம் இப்படி திரும்பினா ஜபிக்கிற இடம், அப்படி ஏறி படுத்தா அது பெட்டு. இங்கிட்ட உட்காந்துருந்தால் சாஞ்சி காலை நீட்டி சாஞ்சிக்கலாம், நிமிந்து நிற்க முடியல என்னால். ஏன்னா என் உயரத்துக்கே அந்த கோகச உயரமாக இல்லை. அங்கே நின்று நிற்கும் போது எனக்கு அழுகை வந்தது. எங்கேயோ வாழ்ந்த மனுஷன் எப்படியோ வாழ்ந்துருக்கலாம், கடலில் கையை வச்சுருந்தாருன்னா அவருக்கெல்லாம் செம காசுங்க, உங்களுக்கு தெரியும் கடலில் தொழில் செஞ்சால் நல்ல காசு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மனுஷன் தெரியாத ஒரு தேசத்துக்குள்ளே வந்து அவர் வந்து ஒரு அதுவும் ஒரு குகைக்குள்ளே உயிர் பயம் எவ்வளோ எத்தனை என்ன இயேசு அறியாதவங்க தான் சுற்றி இருந்தாங்க. அப்போது எந்த நம்பிக்கையில் எந்த ஒரு தைரியத்தில் அவர் வந்தாருன்னா, அவரிடத்துல வெறுமை இல்லாதிருந்தது, நிறைவு இருந்தது. அதனால் என் ஆண்டவர் நிறைவானவர் என்னை வழிநடத்துவார் நம்பி அந்த நிறைவை கொடுக்கறதுக்கு அவங்க உள்ளே வந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி அவர் பின்னாடி போன தோமையாரை வைத்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கும் அந்த நிறைவுக்குள்ளே நம்மளால் வாழ முடியுது. ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, இதே போல் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி நம்மளை இந்த சூழ்நிலையில் நம்மளை ஒப்பிட்டு பார்க்குற போது இந்த நிறைவு அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குதா? இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெறுமை ஒன்று நம்மளை கடந்து போய்கிட்டே இருக்கு. வெறுமை நமக்குள்ளே இருக்குது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள். என்னென்னா வெறுமை, அந்த வெறுமை நம்மளால் ஈடு செய்ய முடியாத வெறுமை. அதனால தான் நம்ம குழம்பி போகிறோம், என்ன செய்கிறது தெரியல. திங்ஸ் ஆர் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ், நம்மளுடைய கையில் இல்லை, ஏதோ சம்திங் ராங். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. அப்போ தான் பேயப்பாக்க பேய் கிட்டே போய் உழுவுறது. சவுல் என்ன செய்தார், சாமுவேல்கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் கடவுளை நம்பி நிற்கலை, சாமுவேல் இருக்கிறார், அவர் பார்த்துப்பார். கடைசியில் கடவுளை விட்டு விலகி போனோன்னே அந்த வெறுமையினுடைய உச்சக்கட்டத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியல. போய் மந்திரவாதிக்கிட்ட போய் மந்திரம் கேட்குறார். இறந்தவர்கள்கிட்ட குறி சொல்கிற அந்த ஒரு பெண்ணிடத்தில் போய் குறி கேட்டு போருக்கு போகிறதா வேணாமா டிசைட் பண்ணுறார். தேவ பிள்ளைகளை, இதுதான் வெறுமையின் அடையாளம். தொடக்க நூல் 1:1 பாருங்க. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. மண்ணுலகு வெறுமையாக இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சுங்க, ஆனால் வார்த்தை அதுதான் சொல்லப்பட்டது, வெறுமை. எதுவும் நிறைவு செய்ய முடியாத வெறுமை, எதுக்கும் எதுவும் பயன் இல்லை. பூமி ஒரு பக்கம் இருந்துச்சு, நிலப்பகுதி ஒரு பக்கம் இருந்துச்சு, தண்ணி ஒரு டிஸார்டராக இருந்துச்சு, எவ்ரிதிங் வாஸ் டிஸார்டர். எதுவும் எதுக்கும் சப்போர்ட் பண்ணவே முடியல. அப்படிப்பட்ட அந்த வெறுமையில் ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. பாருங்கள், அந்த இடத்துல இருந்து அந்த கடவுளின் ஆவி அசைந்தாடுதுனால அந்த வெறுமையை அவர் என்ன செய்தார், நிறைவு செய்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அழகிய பூமி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தொடக்க நூல் 31:42 கூட யாக்கோபு லாமான்ட்ட போய் வேலை செய்கிறார், அவங்க மாமாட்ட. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த யாக்கோபினுடைய நிலைமை என்னென்னா ஒரு வெறுமை. ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் அச்சமுமான என் தந்தையின் கடவுள் என்னோடு இருந்திராவிடில், பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க, அவர் என்னோடு இருந்தாவிடில் உண்மையாகவே நீர் என்னை வெறுங்கையனாய் அனுப்பியிருப்பீர், ஆனால் கடவுள் என் துன்பத்தையும் கடின உழைப்பையும் கண்டு நேற்றிரவு உண்மை எச்சரித்திருக்கிறார் என்றார். இப்போ பாருங்க, யாக்கோபு இந்த கதையை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய நல்ல ஒரு சுவாரஸ்யமான விளக்கங்கள் உண்டு. அவர் தொட்ட காரியத்தெல்லாம் அவர் ஜெயிக்க வைப்பார். மாமனுக்கு எதிராக அவர் முயற்சி செய்த எல்லா காரியமும் கடவுள் வெற்றியடை செய்கிறார். காரணம் எப்படின்னா, அவர் கடவுளோடு இருந்தார். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு வெறுமையின் பூமி, அது யாருமே தெரியாது, அடிமையாய் விற்கப்பட்டார். அந்த இடத்துல வெறுமை மட்டுமே இருந்திருக்கணும், ஆனால் அவர் ஆண்டவரோடு இருந்ததுனால அந்த வெறுமையை கடவுள் நிறைவு செய்தார். பாருங்க, இப்படி நிறைய இடத்துல நீங்கள் அந்த வெறுமையினுடைய அடையாளத்தை பார்க்க முடியும் பைபிளில். உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை மட்டுமே நாங்கள் காட்டி செல்கிறோம். தானியலினுடைய புத்தகத்தில் கூட 4வது அதிகாரத்தில் 28 நீங்கள் ஒரு மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். ஓராண்டு சென்ற பின் அரசன் என்ன செய்கிறான், பாபிலோன் அரண்மனையில் மேல் மாடத்தில் உலாவி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் சொல்கிறான், நான் நகரத்தை பார்த்து, என் வலிமையின் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாட்சியின் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பியதன்றோ இந்த மாபெரும் பாபிலோன் என்றான். அவன் பாபிலோனை பார்த்து அவன் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கும்போது வார்த்தை வருது பாருங்க, இந்த சொற்களை அரசன் சொல்லி முடிக்கும் முன்பே வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலி கேட்டது, நெபுக்கத்னேசர் அரசனே, உனக்கே இந்த சொல், உனக்கு தான் இந்த சொல், வேற யாருக்கும் நான் வைக்கல, உனக்கு தான் இந்த சொல். உன்னுடைய அரசு உன்னிடமிருந்து அகன்று விட்டது, மனித சமுதாயத்தின் நின்று நீ விரட்டப்படுவாய், காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடு போல புள்ளை மேய்வாய். பாருங்களேன், மனிதர்களின் அரசை உன்னதரே ஆள்கிறார் என்றும் தாம் விரும்பியவருக்கே அதனை தந்தருள்வார் என்றும் நீ உணர்ந்து கொள்வதற்குள் 7 ஆண்டுகள் உன்னை கடந்து செல்லும். பாருங்க, அந்த மனுஷனுடைய அந்த மன மேட்டிமை எதனால விளைந்ததுன்னா, அந்த உலகத்தில் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், கடவுளுக்குள்ள அவன் வெறுமையாக இருக்கிறான், அதனால் அவன் உலகத்தில் ட்ராவல் பண்ணி அவனுடைய பெருமையை உலகு சார்ந்த ஒரு அடையாளமாக வைக்க முயற்சிக்கிற போது அவனுக்கு கிடைத்த இந்த வார்த்தை தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு கிடைக்கிறது. அவன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சமுதாயத்திலிருந்து விரட்டப்படுவாய், காட்டு விலங்குடன் வாழ்ந்து மாடு போல பிள்ளை மேய்வாய். இதனுடைய அழுத்தம் என்னென்னா, நீங்கள் உடனே நினைக்கக்கூடாது அவன் மாடாக மாறிட்டானா அப்படின்னு கேட்கக்கூடாது. மாடுன்னா கால்நடைக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை முறை, எதை பற்றியும் கவலைப்படாதில்ல, சாப்பிட்றது திங்கிறது தூங்குறது, விலங்குகள் என்ன செய்யுமோ அதை செய்கிறது, அவ்வளோதான். அது படுத்து கிடக்கும், அதுங்க திடீர்னு தண்ணி குடிக்கணுமா குடிக்கும், வந்து படுத்துக்கும். விலங்குகளோடு கூட நம்ம ஒப்பிட்டு பேச முடியல, ஏன்னா விலங்குகள் எல்லாம் வித்தியாசமாக ஆயிடுச்சு. இன்றைக்கி விலங்குகள் எல்லாம் அன்பை கொடுக்குதுங்க, விலங்குகள் எல்லாம் வித்தியாசமாக செயல்படுறாங்க. விவிலியத்தினுடைய வார்த்தைகள் சொல்லப்படுது பாருங்கள், சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றா விளையாடும், அந்த நிலைமை வரும், நம்ம கண் முன்னாடி பார்த்துட்ருக்குறோம். ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மனுஷனை வெட்டுறாங்க, ஒரு பிள்ளையை போட்டு எல்லாரும் கத்தி வச்சு வெட்டுறாங்க, சிசிடிவி கேமராவில் பதிவாயிருந்தது, எல்லாரும் ஒதுங்கி நின்ட்டாங்க மனுஷங்கள்லாம், ஒரு மாடு ஓரமாக நின்னது போய் அவனை முட்டி தள்ளுதுங்க. பாருங்க என்ன ஒரு அதிசயம், இது நிறைய இருக்குது. இது மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னாக்க யூ வில் சி லாட் ஆஃப் திங்ஸ் லைக் தட். இப்போ என்ன அர்த்தம்னா, மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டிய மனுஷன்லாம் மிருகமாயிட்டு இருக்கிறான், மிருகமாக இருக்க வேண்டியதெல்லாம் மனுஷனுக்குரிய நிலைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. அதனால தான் ஆண்டவர் நம்மளை எல்லாம் மீண்டும் மீண்டும் கூப்பிட்டுட்டே இருக்கிறார், நீ உன்னுடைய வெறுமையை நிறைவு செய்ய என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் வெறுமையை நிறைவு செய்ய நீ யாருடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மீண்டும் மீண்டுமாக கேட்க சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு வசனம், என்னிடத்திலே ஓடிவான், என்னிடத்திலே ஒளிந்து கொள், கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் வைத்து காப்பது போல நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறனே. கடவுள் முயற்சி செஞ்சிட்டே இருக்கிறார், எங்கேயோ ஒருத்தரை பேசிக்கிட்டே இருக்கிறார், பேச வச்சுட்டே இருக்கிறார். பைபிளில் எல்லா அடையாளமும் கொடுக்கப்பட்டுருச்சு. பெரிய பணக்காரன் செத்துட்டான், மேலே போகிறான், வேதனையை பார்த்துட்டு சொல்கிறான், ஐயா செத்தவங்க யாராவது அனுப்பிச்சி விட்டு என் தம்பிக்கிட்ட சொல்ல சொல்லுங்கப்பா அப்படின்னு ஏற்கனவே அங்கே ஆள் இருக்கிறாங்க. தேவப்பிள்ளைகளே, யார் அந்த ஆட்கள், இறைவாக்கினர்கள், எங்களை மாதிரி ஆளுங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்களேன். இதை கேட்க மனமில்லாமல் நீங்கள் வெறுமையிலே கடந்து போனீங்கன்னா நீங்கள் மீட்படைவது கடினமாகி போய்விடும். அதனால தான் ஆண்டவர் மீண்டும் 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 தன் செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நகோமி பாருங்க, நகோமி ஆண்டவரை நம்பி இருந்த ஒரு மகள், அவருக்கு 2 பிள்ளைகள், 2 மகன்களை வச்சுக்கொண்டு பெரிய வாழ்க்கை வாழலான்னு ஒரு தேசத்துக்கு போய் அங்கே எல்லாத்தையும் இழந்துட்டா. இழந்த பிறகு கூட அவள் என்ன சொல்லிட்டு உள்ள வரா, நாட்டுக்குள்ளே வரும்போது அந்த ரூத்தோட வர, ரூத்து ஓர்பா, 2வது மருமகள் ஓர்பா. ஓர்பா என்ன செஞ்சிட்டா, அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க மாமியார் அம்மான்ட்டு அவர் ஓர்பா ஓரமாக போயிட்டான், ஐயா ஆளை விட்டாங்கப்பா நல்ல வேலை நம்மளை அப்படின்னு. இந்த ரூத்து ஓட்டிக்கிட்டே வந்துச்சு, ஓன் கடவுள் தான் என் கடவுள். இப்போ பாருங்களேன் இந்த வார்த்தை, அப்போ ரூத்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, மாமியார் வேறு தெய்வத்தை வணங்கலை.
Come on, he says. Eliud Kipchoge has the hand of history on his shoulder. Eliud Kipchoge storms into the history books in Vienna.
Here are used by other industries to feed into their processes that make a wide array of household goods that, as a consumer, you may not always be aware contain products that might be made on this site.
Key application uses would be in the textiles industry.
Food to flavourings, medicines, inks, dyes, and even solar panels.
Food packaging, making a product impermeable to oxygen so food lasts longer in effect. We sell products into the automotive industry.
We produce advanced polymers. Many of these are used in cars to make them more efficient and more economic.
You can find phenol and acetone in many different products, from blue jeans to the adhesive used by surgeons in knee and hip replacements.
98% of the drinking water we have here in Britain is purified using chlorine that we make here at the INEOS Runcorn site.
You can look around, you can see there is climate change. You also can look at the data and the facts that this is caused by greenhouse gases. It's a huge challenge, I think probably one of the largest that the world has faced.
It's real and it's here. So sustainability to me actually means that we have to fix the planet.
It's difficult not to worry, is it? And you want to make sure that what we do doesn't continue contributing to that. And if we're going to do that, we're going to have to do it more sustainably going forward than the world has done previously.
To tackle climate change is impossible without chemical industry, because we are providing the basic building blocks who will provide the solutions for the future. To give you one example, a windmill is impossible without the polymers we produce.
We run energy intensive industries. What we need to do is we need to keep running them, but in a sustainable way.
So whilst we're leaders in the low carbon production, sometimes an often forgotten aspect is actually in the application and end use of our products to enable the wider energy transition. And so two great examples of that would be the use of our acetic acid to make E5 vinyl acetate, and is absolutely critical in the manufacture of solar panels, which obviously is all about the wider energy transition. Another example is our acetic anhydride. And actually quite an exciting area of growth is through sustainable wood acetylation, which is all about a more sustainable, durable construction material. Not only locks up carbon for 70 plus years, but it displaces higher emission, less sustainable construction materials that are more conventional.
INEOS is the largest renewable power buyer in Belgium to supply our sites with wind energy coming from the wind farms in the North Sea. And that's quite exciting because it's the first one in Belgium. And another example is our focus on hydrogen.
We think hydrogen has a major role to play in the energy transition as a means to replace combustion of fossil fuels today.
We are looking at replacing some of the fossil-based raw materials into what is called bio-based materials.
There's no doubt that bio-based products will be an important part of this transition, but I still think that the ultimate solution is recycling the product that's out there.
Now we have evolved our packaging to protect and preserve the content. So this PET contains light barrier technology that prevents the milk from spoiling. However, when this was designed, it created a great functionality but didn't take into account the end of life. So ends up with the color bottles and then it pollutes that stream.
Our goal is to take things that are otherwise waste and bring them back to make a truly circular economy. So Infinia is a process of depolymerization, and we can separate all of the impurities and colorants and dyes, and then we can build it back together to make a brand new polymer.
So it'd be like taking a cake and breaking it down to its ingredients, like the flour and the eggs. And then being able to take those raw ingredients and build it back together.
And so we've built a pilot plant, which we're going to be using to test out this technology.
I firmly believe this can take us closer to a circular economy. When deployed at scale and in multiple sites, this has the potential of diverse.
அவங்களுக்கு யாவே தெய்வம் தான். அதில் அவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க விடாப்பிடி அதை பிடிச்சிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது நல்லா புரியுது. எதில் ரூத்தோட வாயிலேருந்து வந்த வார்த்தை, ஓன் தெய்வம் என் தெய்வம், நீ சாப்பிட்ற சோறு என் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவள் தன்னை மாமியாருக்கு கையளித்தான். அவளுடைய தெய்வத்தை அவளுடைய தெய்வமாக எடுத்துக்கிட்டான். தெய்வ பிள்ளைகளை அந்த தெய்வம் கைவிடலை பார்த்தீங்களா, அந்த தெய்வத்தை நம்பி போனாங்க. அப்போ நகோமி என்ன சொல்கிறா, நான் என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, மிகவும் அழகு வாய்ந்தவள்னு கூப்பிடாதீங்க, மகிழ்ச்சியானவள்னு கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. மாறான்னா கசப்பு, என்னை கசப்புன்னு சொல்லி கூப்பிடுங்க. நான் வெந்து நொந்து வந்திருக்கேன், பிள்ளைகளெல்லாம் விட்டு இழந்துட்டு நான் இப்படி வந்து ஓட்டாண்டியாக நிற்கிறேன், ஒரு பொம்பளை பிள்ளையோட உதவியில் வந்திருக்கிறேன் திருப்பி என் ஊருக்கு. பாருங்கள் எவ்வளோ அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள், ஒரே வார்த்தையில் இவ்வளோ செய்தி இருக்குது. அந்த உணர்வு நகோமியினுடைய வேதனை. ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தான், இறுதி வரைக்கும் என்னை பிடிச்சிட்டு இருக்கிறியா, இதோ உன் வழிமரபை நான் இப்படியாய் உயர்த்துவேன். யாரும் எதிர்பார்க்காத ஒரு உயர்வு பாருங்க. ரூத் வழியா, அவர் ரூத்து யூத பெண் அல்ல, அவர் வேறு ஒரு இனத்தினுடைய பெண்ணாக இருந்தாலும் அவளை இந்த கதைக்குள்ளே திருச்சபை நம்முடைய விவிலியம் கொண்டு வந்திருக்கிறது. அப்படின்னா அந்த விவிலியத்தினுடைய அந்த அழுத்தம் என்னன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரில் நிறைவடைய விரும்புகிற பிள்ளைகள் வறுமையை காண மாட்டார்கள். பிரைஸ் சொல்லான் என் தேவ பிள்ளைகளே. இந்த நாட்களில் நிறைய பேர் உங்கள் குடும்பத்தில் கஷ்டம், கவலை, துன்பம் அப்படின்னு நீங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சிதைஞ்சு போச்சு, ஐயோ இது இப்படி நடந்து போச்சு, எனக்கு நல்லதே நடக்கிறது இல்லையே, என்ன செய்யலாம், பக்கத்து வீட்டில் போய் சொல்லுவீங்க, ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை, என்ன செய்யறே தெரியலையே அப்படின்னு நீங்கள் கலங்கி நிற்கும் போது, நீ யார்கிட்ட சொல்கிறியோ அவன் கடவுளுடைய மனுஷனாக இருந்தால் உன்ட்ட கடவுள்கிட்ட அனுப்புவான், இல்லைன்னா உன்னை அந்த குடுகுடுப்புக்காரன் அனுப்பிச்சு விட்ருவான். ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் உடுக்கடிக்க வேண்டியிருக்கும் போய் எங்கேயாவது போய் போறியா. நிறைய நிறைய ஊழியக்காரங்க இப்போ நிறைய என்ன அது வியாபாரத்துக்காக அலையிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க இன்றைக்கி ஆண்டவருடைய பெயரால் பொய் வாக்குகளை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பிசாசை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறான். ப்ரைஸ் த லார்ட். ஒரு மனுஷன் பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தேன். அவர் கடைசியில் பார்த்தா என்னை பார்த்து சாமியார்னு கண்டுபிடிச்சிட்டார். சாமியாரா நீங்கள் அப்படின்னாரு. எதை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியலையே, ஒருவேளை மீசை இல்லாதது தான் ஐடென்டிட்டியோ அப்படின்னு நானும் அப்புறம் ஒத்துக்கிட்டேன். ஆமாங்க அப்படின்னு இப்போ பேசிக்கிட்டே வந்தார் அவர். அப்போ அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருந்திருக்கிறார், இருந்தவர். அப்போ நான் என்கிட்ட பேசும்போது அவர் இல்லை, அவர் ஒரு தீமையினுடைய அடையாளத்துக்குள்ளே போயிட்டார். பிசாசுகளை எல்லாம் அடக்கி ஒடுக்குகிற ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சு. ஏன்னா அது காசு கொடுக்குது நிறையா. பிசாசை போ வரம உட்கார் அப்படின்னா அது உட்காருது, உடனே காசு வருது. அப்போ அவர் அதுங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறாரு. அவர் அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது சொன்னேன் நான், அவர் சொன்னார், நான் ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தார், நைட் ஜேர்னி சென்னைக்கு மாதா டிவிக்கு போயிட்டு இருக்கிறேன், அப்போ இந்த கதையெல்லாம் பேசிட்டு வந்தார், எனக்கு தூக்கமாக வருது. பேசிட்டே வந்தவர் கடைசியாக சொன்னார், இப்போ கூட ரெண்டு வச்சிருக்கிறேன் கையில் அப்படின்னார். அதோடு நான் இப்படி திரும்பிட்டேன், இப்போ கூட ரெண்டு கையில் வச்சுருக்கேன் அப்படின்னார். என்ன சொன்னாலும் அது செய்யும் அப்படின்னார். தேவப்பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ள அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்.
Des smartphones reconditionnés en France, garantis 24 mois et jusqu'à 70% moins cher. Ne cherchez pas, c'est seulement sur certideal.com.
Allô patron ?
Bon alors, tu l'as le dernier prospectus de Lidl ?
Ah bah oui, sous les yeux. Et il vaut le coup d'œil hein. Bonne année patron hein, plein de bonnes choses. Et pareil pour votre dame, vos enfants et vos petits-enfants aussi hein, vous transmettrez.
C'est bien gentil ça, mais bonne année à toi aussi.
Bon, alors cette année, on bat les prix Lidl, hein patron, on y croit.
Je pense bien, j'ai d'ailleurs mijoté des promos pour la rentrée, ils vont pas être déçus. J'ai une brandade de morue.
Oh, Lidl aussi, une brandade de morue MSC Parmentière, issue de la pêche durable, transformée en France à 5,99€ les 900 grammes.
Quoi ? Moins de 6€ les 900 grammes de brandade de morue MSC Parmentière ? Ah, encore une fois, on fait pas le poids. Ça commence déjà à me peser, ces promos Lidl, hein. C'est lourd.
Lourd ? Certainement comme vous qui avez dû prendre du poids en faisant quelques extras pendant les fêtes.
Non mais oh, dis tout de suite que j'ai grossi.
À vous de voir, patron, hein. Mais j'ai justement sous les yeux un pèse-personne Bluetooth Sanitas qui vous dira tout, et avec précision, hein, sur le physique d'athlète de votre bête personne.
Ouais, c'est ça. T'essaies de te rattraper, hein. Bon, il fait quoi ton pèse-personne?
Tout. Il indique le poids, les masses graisseuses, hydriques, musculaires et osseuses. Il montre aussi l'IMC et les taux métaboliques de base et actifs. Et en plus, grâce à l'application Health Coach, vous avez un suivi des résultats de mesure.
Ouais, encore de la haute technologie qui doit sacrément peser sur le prix. Il a combien?
Alors, il est en vente à partir du jeudi 5 janvier pour la légère somme de 21,99€ seulement, garantie de 2 ans incluse.
Moins de 22€ le pèse-personne Bluetooth qui fait tout ça? Mais on nage en plein compte de fées.
Oh, vous croyez pas si bien dire? Question compte de fées, ils font fort chez Lidl. Enfin, un tout doux plutôt, hein. Avec toute une collection de vêtements cocooning et super confortable thématique Disney.
Oh, être cocooning, c'est exactement ce qu'il me faut.
Ouais, sauf que c'est pour femmes, patron. Lidl propose des sweats, des leggings, des t-shirts longs, des chaussons et des chaussettes avec les personnages de l'univers Disney. En vente le lundi 9 janvier.
Ouais, mais ces sweats, leggings et compagnie avec les personnages Disney, ça doit avoir des prix qui doivent pas faire rêver.
Ah, détrompez-vous, patron, hein. C'est des vêtements Mickey à des prix mini. Si vous me passez le jeu de mots, on est chez Lidl. Je vous rappelle, hein. Et question prix compte de fées, les comptes sont vite faits. À la semaine prochaine, patron.
Oui, c'est ça, oui. On est mal.
Bah, très mal, oui.
Lidl, le vrai prix des bonnes choses.
பேயோட வாழக்கூடாது, பிசாசோட வாழ, ஆண்டவரோட வாழணும். ஏன்னா நிறைவை கொடுக்கிறவர் அவருதான். அதனால தான் சொல்லுகிறோம், நீங்க உங்க குடும்பத்துல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருக்குதா, உடனே என்ன செய்யாதீங்க, மனுஷனை நோக்கி ஓடாதீங்க. அங்கே ஒருவேளை உனக்கு தடங்கள் வந்துடும், ஆண்டவரை நோக்கி முதல்ல நீ கை உயர்த்தணும். நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லுவாங்க, ஜெபிங்க ஃபாதர், ஜெபிங்க ஃபாதர், நல்லா ஜெபிங்க ஃபாதர். உரமாலாம் சொன்னி பிள்ளைக்கா ஜெபிங்க ஃபாதர், நல்லா ஜெபிங்க ஃபாதர், கல்யாணமே அவ்வளோ ஃபாதர், ரொம்ப கஷ்டமாக இருப்பார். எல்லாம் ஓகே. அந்த அம்மா நான் சரிம்மா ஜெபம் பண்ணுறமான்ட்டு போய் திரும்புகிறேன். அந்த அம்மா சொல்லுது, ஃபாதர் நல்லா முட்டி போட்டு ஜெபிங்க ஃபாதர். அப்போ தான் எனக்கு கோபமே வந்துச்சு. ஏம்மா நான் முட்டி போட்டு ஜெபிப்பேன், உன் பையன் ஜெபிக்கிறான், அவன் தான் ஜெபிக்கவே மாட்டேங்கிறான் ஃபாதர். இங்கே வா, உன்னை குத்துறேன் அப்படின்னு நீ போய் உன் பிள்ளைகிட்ட சொல்லு, உன் பிள்ளைய முழங்கால் போடவை. அப்போ நம்ம எதை செய்யணுமோ அதை செய்யாமல் பிள்ளை வீட்டில் நீங்கள் கை உயர்த்துங்க, பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க, கணவன் கேட்க மாட்டார். உன் கைகள் உயர்ந்திருக்கிற பொழுது உன் பொருட்டு அந்த குடும்பம் காப்பாற்றப்படும். நான் நிறைய தடவை சொல்கிறேன், நீங்கள் குடும்பங்கள் குடும்பமாக இருக்கிறதுக்கு காரணம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கிடையாது, யாரோ ஒருத்தர். அது உள்ளே இருக்கிற யாரோ ஒரு சில குடும்பங்களில் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, ஆனால் பல குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கடவுளை நோக்கி கை பிடிச்சிருக்காங்க. ஒரு சில வீட்டில் கணவன் அப்படி இருப்பாங்க, ஒரு சில மனைவி இருப்பாங்க, ஒரு சில வீட்டில் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. பெற்றோர் ரெண்டு உதாரியாக இருக்கும், பிள்ளைகள் ஆண்டவரேன்னு கை தூக்கி இருப்பாங்க. அப்போ நீங்கள் எல்லாரும் சேருகிற போது அந்த குடும்பம் எவ்வளோ உயர்வடையும். அதுதான் வெறுமையை நிறைவாக்கக்கூடிய ஒரே வழி. ஆண்டவரிட சொல்கிறார், என்னிடத்திலே ஓடிவார். ஆண்டவர் சொல்கிறார், இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. ஆண்டவர் கூப்பிடுறார், ஓடி வாங்க. வெறுமையெல்லாம் நீங்கள் மாற்றிட்டு ஆண்டவருக்குள்ளே நிற்கிற போது ஆண்டவர் சொல்கிறார், என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறிச்சு வச்சிருக்கிறேன்னு சொன்னாரே, என் கையில் நீ அழகிய மணிமுடியாக இருப்பேன்னு சொன்னாரே, என் கரத்தில் அரச மகுடமாக இருப்பேன்னு சொன்னாரே. அப்படின்னா அவர் கையில் நீ ஜொலிக்கிற ஒரு பாக்கியமுள்ள ஒரு பிள்ளையாக மாறுகிற போது நீ தொட்ட காரியம் துளங்கும். நீ ஒருத்தரை பார்த்து நல்லா இருப்பேன்னு சொன்னால் அவங்க நல்லா இருப்பாங்க. நீ உன் வாழ்க்கை குறித்து கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நீ காலடி எடுத்து வச்சா போதும் அவர் உன் வாழ்க்கையெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பார். நீ போய் உட்காந்து என்ஜாய் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக செய்வார். தேவ பிள்ளைகளே நம்புங்க, நாங்கள் சொல்கிறது பொய் இல்லை. இதோ நான் நிற்கிறேனே, நான் ஒரு அடையாளம், நான் அவரை மட்டுமே நம்பினேன். மனிதர்கள் எதிராக செயல்பட்டார்கள், அந்த சூழல் எல்லாம் எங்களுக்கு எதிராக வந்தது. ஆர்டினேஷனுக்கு முன்னாடி ஆர்டினேஷன் நடக்குமான்னு தெரியாமல் தவித்த நேரங்கள் உண்டு. மனிதரை நம்பியதுனால, மனிதரை நம்பி மனிதர் பின்னாடி போனதுனால வந்த விளைவுகளை சந்தித்தோம். ஆனால் ஆண்டவரை மட்டும் பிடித்திருக்கிற அந்த பிடியை நான் விடலை. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் முன்னாடி சாட்சியாக என்னை நிறுத்தி இருக்கிறார். என்னை மாதிரி நிறைய சாட்சிகள் உங்கள் மத்தியிலே உண்டு என்பது எங்களுக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே ஆண்டவரை நம்புங்க. நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆண்டவருக்குள்ளே வருகிற போது நிறைவே காண்பீங்க. இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பதிக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். ஆமென்.
On peut se chauffer au bois, et bien se chauffer au bois. Alors pour 5 fois plus d'efficacité et 10 fois moins de pollution, retrouvez toutes les bonnes pratiques et les aides financières pour remplacer votre installation sur bien-se-chauffer-au-bois.adem.fr.
Ah!
உலகினை படைத்த ஆண்டவரே உன்னிடம் சரணடைந்தேன்.